தேவனுடைய பார்வையில் சீஷர்கள் விலையேற பெற்றவர்கள்.
நான் என்ன போதித்தேனோ அதை நீங்கள் அநேகர் உங்களில் அநேகர் தெளிவாக விளங்கிக் கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள்.
That was evident in the skit and in the testimony and throughout.
சாட்சிகளினாலும் சரி, நீங்கள் நடித்த குறு நாடகங்களினாலும் சரி, அது மிகவும் வெளிப்படையாகவே தெரிந்திருக்கு.
So I want you to go away knowing one thing.
ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது நான் விரும்புகிறேன்.
And that is that each of you are very precious in God's eyes.
இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவராய் இருக்கிறீர்கள்.
You must never forget that.
அதை ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது.
It says in Isaiah in chapter 49.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
Isaiah 49, it says in verse 15.
ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
Can a woman forget her nursing child and have no compassion on the son of her womb? Even these may forget, but I will not forget you.
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
Please remember, I have told you two or three verses to remember all your life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இரண்டு மூணு வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன்.
You remember some of them?
அந்த வசனம் சொல்ல முடியுமா?
1
கொரிந்தியர்
10:13 and Romans 8:28. I only told you two. I think I only told you two.
நான் இரண்டு வசனம் தான் உங்களுக்கு சொன்னேன்.
Here's the third one.
இங்கே மூன்றாவது வசனம்.
Isaiah 49.
ஏசாயா 49:15.
See, that will help you when the devil tells you that you are useless and not valuable to God.
நீ பயனற்றவன், பயனற்றவள், தேவனுடைய பார்வையிலே உனக்கு விலையில்லை என்று சாத்தான் உன்னை பார்த்து சொல்லும் பொழுது இந்த வசனம் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும்.
We all face times when the devil attacks us, particularly after we have failed.
நாம் எல்லாருமே சாத்தான் நம்மை தாக்குகிற, குறிப்பாக நாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு சாத்தான் நம்மை தாக்குகிற அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்வோம்.
See, you will never get victory.
நீ ஒரு காலம் உனக்கு ஜெயம் கிடைக்காது. உனக்காக கிடைக்க போகிறது.
This is all for other people, it's not for you.
இந்த வெற்றி எல்லாம் மற்றவர்களுக்கு தான், உனக்கு இல்லை என்று சொல்வான்.
I want to tell you, in my life I was defeated for so many years.
எத்தனை ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் வீழ்ச்சி அடைந்துதான் இருந்தேன் என்று உங்களுக்கு
சொல்லுகிறேன். But I kept on saying, one day God will give me victory.
ஆனால் ஒரு நாளிலே தேவன் எனக்கு வெற்றியை தருவார் என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன்.
I prayed for baptism in the Holy Spirit for 10 years.
10 ஆண்டுகளாக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன்.
I know God will do it for me.
எனக்கு கண்டிப்பாக தேவன் செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னேன்.
Faith is to never give up.
விசுவாசம் என்றால் என்ன? ஒரு காலம் விட்டுவிடாமல் நம்பிக்கையாக இருப்பது.
You must say, God, my Father, I am precious in your eyes.
தேவனே, என்னுடைய தகப்பனே, உம்முடைய பார்வையிலே நான் விலையேறப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும்.
And you will definitely fill me with your Holy Spirit.
நீர் கண்டிப்பாக உம்முடைய பரிசுத்தாவினால் என்னை நிரப்பீர் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும்.
You will definitely give me victory over sin in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களிலே கண்டிப்பாக நீர் வெற்றியை தருவீர் ஆண்டவரே.
And I'll tell you this.
நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு.
Say, Lord, if it takes 20 years, I'll wait 20 years, but I know you'll give it to me.
20 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, நான் நம்பிக்கையா இருக்கிறேன், எனக்கு தருவீர் என்று.
It won't take 20 years.
20 ஆண்டுகள் ஆக போவதில்லை.
It may only take 20 days.
20 நாட்கள் தான் ஒருவேளை பிடிக்கும்.
But your attitude must be, even if it takes 20 years, I'm not going to give up.
ஆனால் உன்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 20 ஆண்டுகள் ஆனாலும் சரி, நான் ஒரு காலம் நான் விட்டு விடுவதில்லை இந்த ஆசை.
You've heard so many wonderful things here in these days.
இந்த நாட்களிலே அற்புதமான காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
And it's very easy for after some time when things don't work out the way you expect, you can give up.
நீ எதிர்பார்த்த விதமாக காரியங்கள் செயல்படாவிட்டால் இதெல்லாம் நமக்கு வராது என்று சொல்லி விட்டு விடுவதற்கு நீ சோதிக்கப்படுவாய்.
You can say what Zion said here in verse 14, the Lord has forsaken me, the Lord has forgotten me.
இங்கே சியோன் சொன்னது போல 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று நீ சொல்ல நேரிடும்.
That's a temptation that comes to almost all of God's children.
கிட்டத்தட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய சோதனை இதுதான்.
I've had times like that where I felt, Lord, have you just given up on me? I don't seem to see any answer from heaven.
ஆண்டவரே, வானத்திலிருந்து எனக்கு எந்த பதிலும் வரவில்லையே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டீரா என்று கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டது.
God will never leave you nor forsake you.
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார்.
Because it says here, even if a woman forgets a nursing child, God will not forget you.
ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தன் பிள்ளை மறந்தாலும் தேவனை மறப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது.
See what it says in the next verse.
அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
I have inscribed you on the palms of my hand.
இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன்.
Do you know what you see on the palms of the hands of Jesus?
இயேசுவின் கரங்களிலே நீ என்ன பார்க்கிறாய் தெரியுமா?
There are the whole nails, the holes caused by the nails.
அறையப்பட்ட அந்த ஆணிகள் துளைத்த துளை.
Do you know that when we go to heaven, we will have new bodies?
பரலோகத்துக்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு புது சரீரங்கள் கொடுக்கப்படும் என்று உங்களுக்கு தெரியுமா?
All your sicknesses will go away.
உன் எல்லா வியாதியும் பறந்துவிடும்.
If you were blind, you'd get perfect sight.
நீ குருடனா இருந்தா உனக்கு பூர்ண பார்வை கிடைக்கும்.
I'm going to get a new head of hair in heaven.
நான் பரலோகத்துக்கு போகும்போது தலையிலே அருமையாய் நிறைய முடி இருக்கும், கருகர் என்று.
And it will be black.
கருகர் என்று முடி இருக்கும்.
And any injuries and all will all be healed.
அங்கே காயங்கள் புண்கள் தழும்புகள் இருந்தால் எதுவுமே அங்கே மறைந்துவிடும்.
There won't be any scars like you may have today on your face or hands or anywhere.
இன்றைக்கு உன்னுடைய முகத்திலோ கையிலோ எந்த பகுதியிலோ வடு இருக்கலாம் அல்லது தழும்பு இருக்கலாம், அதெல்லாம் அங்கே இருக்க போவதில்லை.
Peter was also crucified like Jesus.
பேதுரும் கூட இயேசுவை போலவே சிலுவையில் அறையப்பட்டார்.
So they put nails through his hands.
அவருடைய கரங்களிலேயும் கூட ஆணிகளை அடித்து அடித்தார்கள்.
But in heaven he won't have nails. He won't have holes in his hand.
பரலோகத்திலே போகும்போது பேதுருக்கு கைகளிலே துவாரம் இருக்காது, ஓட்டை துளை இருக்காது.
It will be healed.
அது குணமாக்கப்பட்டிருக்கும்.
Everybody will have perfect hands, perfect legs.
எல்லாருக்குமே பூர்ணமான கரங்கள், பூர்ணமான கால்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது இருக்கும்.
But Jesus is going to have these holes in his hands and his side. For all eternity.
இயேசுவுக்கோ நித்திய நித்தியமாக யுகா யுகமாக கரங்களிலே ஆணி துளைத்த துவாரங்கள், அவருடைய விலா குத்திய துவாரம் கால்களிலே துவாரங்கள் இருக்க போகிறது.
It says after the resurrection when Jesus appeared to some people they just thought he was another man.
உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பலருக்கு தரிசனமானார், காட்சி அளித்தார். அநேகர் ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணினார்.
Disciples to Emmaus, they thought he was just another man.
Emmaus-ku-shishalodu kuda nadandhu sendra poludhu avargalum ivar sadharana manidhan endru dhaan ennikondirundargal.
You know, Jesus just looks like another man.
Yesu matra oru manidhanai polave dhaan avarum kaatchilippar.
He has a glorified body and we'll all have glorified bodies one day.
Avarku mahime adaindha shariram irundhathu, nammellarku mahime adaindha shariram irukka pogirathu.
So when you go to heaven, how will you find out who Jesus is?
Agave paralogathukku sellum poludhu Yesu yaar endru eppadi kandupidipeergal?
In all the millions of men over there,
அங்கே எல்லா
so many crores of men,
அங்கே கோடிக்கணக்கான மக்கள் இருக்க போகிற ஆண்கள் இருக்க போகிறார்கள்.
There is a song in English which says,
ஆங்கிலத்திலே ஒரு பாடல் இருக்கிறது.
That when I get to heaven, I want to see my Savior first of all.
நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது முதலாவதாக என்னுடைய ரட்சகரை காண்பேன்.
And I will know him by the print of the nails in his hand.
ஆணி துளைத்த கரங்களை பார்த்த உடனே என்னுடைய ரட்சகர் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுவேன்.
Around heaven, I look for somebody with holes in his hand.
ஆகவே பரலோகத்துக்கு செல்லும்பொழுது எங்கே துவாரம் உள்ள கைகளை வைத்திருக்கக்கூடியவர், எங்கே ஆணி பாய்ந்த கரங்கள் எங்கே என்று பார்ப்பேன்.
That's my Savior.
அதுதான் என்னுடைய ரட்சகர்.
So the Lord has inscribed you on the palms of his hand.
ஆகவே உள்ளங்கையிலே உன்னை அவர் வரைந்திருக்கிறார்.
So you must never forget how precious you are to God.
தேவனுக்கு நீ எவ்வளவு விலையேறப்பட்டவன், விலையேறப்பட்டவள் என்பதை மறந்து விடக் கூடாது.
On earth they value people who are very clever.
பூமியிலே புத்திசாலியானவர்களை அதிகமாக மதிக்கிறார்கள்.
You may not be clever.
நீ அந்த அளவுக்கு புத்திசாலியா இல்லாமல் இருக்கலாம்.
You may not be able to finish more than school.
பள்ளி படிப்பையே முடிப்பதற்கு தட்டு தடுமாறி கொண்டிருக்கலாம்.
You may not get a good job.
நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கலாம்.
You may not be as smart as some of the other brothers and young brothers and sisters in your church.
உன்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய மற்ற மிடுக்கான இளைஞர்களைப் போல, சகோதரிகளைப் போல நீ இல்லாமல் இருக்கலாம்.
And then the world values a lot of good looking people.
உலகத்திலே சுற்றுச்சூழல் எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் அழகாக காட்சியுடையவர்களாக இருக்கிறார்கள்.
You may not be so good looking.
நீ அவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இல்லாமல் இருக்கலாம்.
You may be dark and in your eyes you say, oh well, I'm so ugly.
நீ சற்று கரிய நிறமுடையவனாய் இருக்க முடியும், ஐயோ நான் மற்றும் மற்றவர்களை பார்க்கலே நான் அசிங்கமா இருக்கிறேன் என்று சொல்லலாம்.
You must remember that you're valuable in God's eyes.
நீ ஒன்றை நினைவு கூற வேண்டும், தேவனுடைய பார்வையிலே நீ விலையேறப்பெற்றவன், விலையேறப்பெற்றவள்.
It doesn't make a difference what men think about you.
மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது ஒரு பொருட்டல்ல.
You are the bride of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நீ இருக்கிறாய்.
And it's an amazing thing that though we are so weak and ugly, he still chooses us.
நாம் எவ்வளவு பலவீனமானவர்களாகவும் அசிங்கமானவர்களாகவும் இருந்தாலும் நம்மை அவருடைய மனவாட்டியாக தேர்ந்தெடுத்தது எவ்வளவு அற்புதமான காரியம்.
How many men do you think, young men in the world, will choose a very ugly girl to marry?
உலகத்தில் எத்தனை இளைஞர்கள் திருமணம் செய்வதற்கு அழகற்ற ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வார்கள்?
And especially if that girl was a prostitute before.
குறிப்பாக அந்த பெண் இதற்கு முன்பதாக ஒரு வேசியாக இருந்திருந்தால் தேர்ந்தெடுப்பார்களா?
And who's got many sickness.
அநேக வியாதிகள் சரீரத்திலே காணப்படுகிறது.
No young man will want such a girl.
எந்த இளைஞனும் அப்படிப்பட்ட பெண்ணை விரும்புவதில்லை.
But do you know that's what we are and Jesus chose us to be his bride.
உனக்கு தெரியுமா, இயேசு தேர்ந்தெடுத்த நாம் அப்படிப்பட்டவர்களாய் தான் இருந்தோம்.
Spiritually we were prostitutes.
ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்போனால் நாம் வேசிகளாய் இருந்தோம்.
We have committed so many sins.
எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம்.
We're not attractive.
நாம் கவர்ச்சிகரமாக இல்லை.
But he chose us.
ஆனாலும் அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார்.
See, I want you to turn to the Song of Solomon.
உன்னத பாட்டை திருப்பி கொள்ள முடியாய் கேட்கிறேன்.
You know where that is?
உன்னத பாட்டு புத்தகம் எங்கே இருக்கு தெரியுமா?
Psalms, Proverbs, Ecclesiastes, then Song of
Solomon. சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு.
Right in the middle of your Bible.
உங்கள் வேதத்தின் கிட்டத்தட்ட மத்திய பகுதியில் இருக்கிறது.
Psalms, Proverbs, Ecclesiastes.
சங்கீதம், நீதிமொழிகள்,
Ecclesiastes and Song of Solomon.
பிரசங்கி,
just before Isaiah.
ஏசாயாவுக்கு முந்தின புத்தகம்.
Okay, in Song of Solomon the bride says,
உன்னத பாட்டிலே அந்த
first five,
ஐந்தாம் வசனம்,
I am black but I am lovely.
நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்.
I am lovely in my the eyes of my bridegroom.
என்னுடைய மணவாளனுடைய கண்களிலே நான் அழகா இருக்கிறேன்.
In chapter 2 verse 4 he brought me to his banqueting hall and his banner over me is love.
இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே.
You know, the Song of Solomon is a picture, is a book which shows us how much Jesus loves us.
உன்னத பாட்டு புத்தகம் என்பது இயேசு எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை காண்பிக்க கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது.
And it's a very wonderful book to see the love of the bridegroom for us as a bride.
நாம் மனவாட்டியா இருக்கக்கூடிய நமக்கு மனவாளன் காண்பிக்கக்கூடிய அன்பை அருமையாக சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகம்.
The world is a very insecure place.
இந்த உலகமானது பாதுகாப்பற்ற ஒரு இடமா இருக்கிறது.
And in the coming days it is going to be more insecure.
வரக்கூடிய நாட்களிலே மிகவும் அதிகமான பாதுகாப்பற்ற இடமாய் மாறப்போகிறது.
It's going to be very difficult to be a Christian in this country.
இந்த தேசத்திலே கிறிஸ்தவனாய் இருப்பதே ஒரு கடினமான காரியமாய் மாறப்போகிறது.
It will be difficult to get a job.
ஒரு வேலை கிடைப்பதே கடினமாயிருக்கும்.
And if you get a job they will trouble you if you are a Christian.
அப்படியே வேலை கிடைத்தாலும் நீ கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருப்பதனாலே உனக்கு தொந்தரவுகள் அதிகம் வரும்.
You know, in Russia and all the olden days when communism ruled there,
ரஷ்யா தேசத்திலே கடந்த காலங்களிலே கம்யூனிஸ்ட் ஆட்சியிலே
Christians could not go to college.
கிறிஸ்தவர்கள் கல்லூரிக்கு போக மாட்டார்கள்.
And the only jobs Christians could get were sweepers of the road.
கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை எல்லாம் சாலை கூட்டும் பணி, துப்புரவு செய்யும் பணி.
No matter how clever you are,
எவ்வளவு புத்திசாலியா நீ இருந்தாலும் சரி.
Think if a time like that comes to India.
இது போல நாட்கள் இந்தியாவுக்கு வருமானால் யோசித்து பாருங்கள்.
Where they say, if you're a Christian, you can't get admission to a college.
நீ கிறிஸ்தவனா இருந்தால், கிறிஸ்தவளா இருந்தால் கல்லூரியிலே உனக்கு படிப்பு இல்லை என்று சொல்வார்கள்.
You can't get a job. You can only take a job as a road sweeper or latrine cleaner or something like that.
உனக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்படியே உனக்கு வேலையை கொடுத்தாலும் கழிவறை சுத்தம் செய்கிற பணி அல்லது சாலை துப்புரவு பணி தான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
Live in a small little hut.
சிறிய குடிசையிலே தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
I think those will be good days.
அப்படி இருக்கக்கூடிய நாட்கள் என்றால் அது அருமையான நாட்களா இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன்.
Because
ஏனென்றால்
it will show who are the true Christians.
யார் மீயான கிறிஸ்தவன் என்பது அந்த நாட்கள் வெளிப்படுத்திவிடும்.
Who will say, Lord, I'll be true to you even if I have to live in a hut, even if I can't go to college.
ஆண்டவரே, கல்லூரிக்கு செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, குடிசிலே வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் மெய்யான கிறிஸ்தவனாக இருப்பேன் என்று சொல்வார்கள்.
Even if the only job I get is to clean a latrine, I'll do that because I love you.
ஆண்டவரே, நானும் நேசிக்கிறபடினாலே கழிவறை சுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அந்த வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் என்று சொல்வேன்.
See, your generation,
உங்களுடைய சந்ததியிலே தலைமுறையிலே
is going to see more suffering for Christians than I have seen in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டதை விட அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள், உபத்திரங்கள் வருவதை அதிகமாய் பார்ப்பீர்கள்.
But don't be afraid.
ஆனால் பயப்படாதீர்கள்.
Because the Lord will be with you.
தேவன் உன்னோடு கூட இருப்பார்.
Okay, I'll give you one more verse to remember.
நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Hebrews 13.
எபிரேயர் 13ஆம் அதிகாரம்.
Verse 5 and 6.
5 6 வசனங்கள்.
The last part of verse 5.
5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி.
And verse 6.
ஆறாம் வசனம்.
Hebrews 13
எபிரேயர் 13ஆம் அதிகாரம்
verse 5 and 6.
5 6 வசனங்கள்.
I will the Lord says said I will never desert you, I will never forsake you, so we can boldly say The Lord is my helper, I will not be afraid, what shall man do to me?
எபிரேயர் 13 அதிகாரம் 5-6 வசனங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தருக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
What should we say?
நாம் என்ன சொல்ல வேண்டும்?
The Lord is my helper.
கர்த்தர் எனக்கு சகாயர்.
I will not be afraid.
நான் பயப்படேன்.
What shall man do to me?
மனுஷன்,
you know, you will have to say that in the coming days.
வரக்கூடிய நாட்களில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், வசனங்களை சொல்ல வேண்டும்.
Shall we say it together?
நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?
That's good.
மிகவும் நல்லது.
It says we must say it boldly and I think you did say it boldly.
நாம் தைரியம் கொண்டு சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் எல்லாரும் தைரியமாய் சொன்னீர்கள்.
And you must say it whenever you when the devil tells you saying so many things are against you.
உனக்கு விரோதமாக பிசாசு பல காரியங்களை சொல்லும் பொழுது அவனை பார்த்து இந்த வசனத்தை சொல்ல
வேண்டும்.
அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்.
He will never forsake me.
என்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
Lord is my helper.
கர்த்தர் எனக்கு சகாயர்.
Okay, I don't have human helpers.
சரி, எனக்கு மனுஷ சகாயர்கள் இல்லை.
Maybe you don't have know somebody big in the world who can help you.
உனக்கு உதவி செய்ய முடியாக உலகத்திலே பெரிய மனுஷன் யாரும் இல்லை.
See, in many places they think, oh, if I can know the superintendent of police or some big collector or something, they can help me.
உலகத்திலே சொல்வார்கள், எனக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ எஸ்பி டிஎஸ்பி அல்லது கலெக்டரை தெரிந்தால் பரவாயில்லை என்று சொல்வார்கள்.
No, but I know the creator of heaven and earth.
ஆனால் எனக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகரை தெரியும் என்று சொல்ல வேண்டும்.
He is my father.
அவருடைய தகப்பன் என்று சொல்ல வேண்டும்.
He cares for me.
அவர் எனக்காக கரிசனைப்படுகிறார்.
I want to tell all of you.
எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
You know, particularly you young girls, you can get into so many difficult situations sometimes.
குறிப்பாக வாலிப தங்கைமார்களே, நீங்கள் பல சூழ்நிலைகளிலே கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்வீர்கள்.
Girls, the Bible says, are the weaker sex.
பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று வேதம் சொல்கிறது.
So many men exploit young girls in a very evil way.
ஆண்கள் பல தீமையான விதங்களிலே பெண்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கிடக்கிறார்கள்.
You may find people try to do that in the coming days to you.
வரக்கூடிய நாட்களில் உனக்கு அப்படி சில ஆண்கள் செய்ய முயற்சிப்பதை நீ பார்க்கலாம்.
I want you to remember what I'm telling you now.
நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று
விரும்புகிறேன். You ever find yourself in a difficult situation someday.
ஏதோ ஒரு நாளிலே கடினமான சூழ்நிலையிலே இக்கட்டான சூழ்நிலையிலே நீ மாட்டிக்கொண்டால்,
you are caught in a situation where you don't know how to escape and somebody is coming to harm you.
உனக்கு தீங்கு செய்ய முடியாக யாரோ ஒருவர் வருகிறார், அந்த இடத்திலிருந்து எப்படி தப்பித்து செல்வது என்று உனக்கு தெரியவில்லை.
I want you to pray at that time.
அந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். Lord Jesus save me.
ஆண்டவரே இயேசுவே என்னை இரட்சியும்.
That's all you got to say.
அவ்வளவுதான் நீ சொல்ல வேண்டும்.
Lord Jesus save me.
ஆண்டவரே என்னை விடுவியும்.
And you will see God will do a miracle to save you in that situation.
அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே உன்னை விடுவிக்க முடியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதை நீ பார்ப்பாய்.
Maybe he will send another man to save you or something will happen.
உன்னை அங்கே விடுவிக்க முடியாக தேவன் இன்னொரு நபரை அனுப்பலாம் அல்லது
When remember what I said earlier, God will not allow you to be tested beyond your ability.
ஏற்கனவே நான் சொன்னேனல்லவா, உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி நீ சோதிக்கப்படுகிறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார்.
So if you face more difficult days than I have faced,
நான் சந்தித்ததை விட அதிகமான கடினமான நாட்களை நீங்கள் சந்தித்தால்,
He'll give you more grace than he gave me.
எனக்கு கொடுத்ததை காட்டிலும் உனக்கு அதிகமான கிருபையை கொடுப்பார்.
Like I told you, if I send my son to buy a 5 rupee loaf of bread, I give him 5 rupees.
5 ரூபாய் ரொட்டியை வாங்கி வருவதற்கு 5 ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொன்னேனே அதுபோல,
if I get him going ask him to go and get 10 loaves of bread, I'll give him 50 rupees.
10 ரொட்டி துண்டுகளை வாங்கி வர சொன்னால் நான் 50 ரூபாயை கொடுப்பேன்.
So God will give us according to our need.
ஆகவே நம்முடைய தேவைக்கு ஏற்றாற் போல தேவன் தம்முடைய கிருபையை தருவார்.
God's promise is my grace is sufficient for you.
தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும்.
All situations.
எல்லா சூழ்நிலைகளிலும்.
He will always give you enough to overcome.
அவர் எப்பொழுதே நீ ஜெயிப்பதற்கு போதுமானவற்றை தருவார்.
You must read the New Testament.
நீ புதிய ஏற்பாட்டை அடிக்கடி வாசிக்க வேண்டும்.
And think of some of the wonderful promises God
தேவன் அந்த புதிய ஏற்பாட்டிலே கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாக்கு தத்துவங்களை எண்ணி பார்க்க முடியாக கேட்கிறேன்.
I want to give you another promise. Romans 6 and verse 14.
ரோமர் 6 அதிகாரம் 16 வசனத்திலே காணப்படுகிற இன்னொரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
Sin shall not be master over you, for you are not under law but under grace.
நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
That's a wonderful promise.
அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம்.
Then another promise.
இன்னொரு வாக்குத்தத்தம்.
In 2 Corinthians in chapter 8.
2 கொரிந்தியர் 8 அதிகாரம்.
Sorry, chapter 9.
9 அதிகாரம்.
And verse 8.
8 வசனம்.
This is one of the most wonderful promises about grace in the whole Bible.
முழு வேதத்திலேயும் கிருபையை குறித்து காணப்படுகிற அற்புதமான வாக்குத்தத்தம்.
2 Corinthians chapter 9 verse
8. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம்.
God is able to make all grace abound towards you so that you always having all sufficiency in everything will have an abundance for every good deed.
2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கிறபடியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார்.
God will give you all the grace you need.
சகலவித கிருபையும் தேவைப்படுகிற சகலவித கிருபையும் தேவன் தருவார்.
So that you are sufficient to face any situation in life.
எந்த சூழ்நிலையானாலும் வாழ்க்கையில சந்திக்கும்படியான ஒரு கிருபை உங்களுக்கு தருவார்.
Call upon the name of Jesus.
ஆண்டவரே இயேசுவின் பெயரை நோக்கி கூப்பிடு.
I want to say to all of you.
எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
If you are in a difficult situation in your college, in your office, anywhere.
உன்னுடைய கல்லூரியிலோ, உன்னுடைய அலுவலகத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ கடினமான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது,
think of the story of Peter who was drowning in the sea.
பேதுரு கடலிலே முழுகிக் கொண்டிருக்கும் பொழுது அதை நினைப்பார்.
He was walking on the water then suddenly he began to drown.
அவன் தண்ணிலே நடந்து கொண்டிருந்தான், திடீரென்று முழுக ஆரம்பித்தான்.
Because he got afraid.
என்னால் பயந்து விட்டான்.
And what did he say?
அவன் என்ன செய்தான்?
He said, "Lord, save me."
ஆண்டவரே இரட்சியும் என்று கதைனான்.
The Lord held his hand.
ஆண்டவர் அவனுக்கு கரத்தை பிடித்துக் கொண்டார்.
Keep that picture in your mind.
இந்த படத்தை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்.
We are also walking like Peter on the water. It's very difficult to walk on this earth.
பேதுரு தண்ணிலே நடந்தது போல நாமும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நடப்பது கடினமாக இருக்கிறது.
If you are a worldly person, it's very easy to live in this world.
நீ ஒரு உலகத்தானா இருந்தால் இந்த உலகத்திலே நடப்பது எளிதாக இருக்கும்.
But because we are Christians, it's very difficult to live in this world.
ஆனால் நீ கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் இருப்பதனாலே உலகத்திலே நடப்பது கடினமான காரியமாக இருக்கிறது.
And so just like walking on the water.
ஆகவே தண்ணீரிலே நடப்பது போலவே இந்த வாழ்க்கை
இருக்கிறது. We have to look at Jesus all the time.
எல்லா நேரங்களிலும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்.
And if we are sinking, just say, "Lord, save me."
முழுக ஆரம்பித்தால் ஆண்டவரே என்னை இரட்சி என்று சொல்.
And Jesus will stretch out his hand and
இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி உன் கரத்தை பிடித்துக் கொள்வார்.
You must have many experiences like that in your life.
இதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் ஏற்பட வேண்டும்.
Suppose you are sitting in front of the computer and you are tempted to go to some dirty site on the internet.
முன்னாக உட்கார்ந்து கொண்டு இணையதளத்திலே அசிங்கமான ஆபாசமான ஒரு இணையதளத்துக்கு செல்லுவது சோதிக்கப்படுகிறாய்.
That means you are about to sink.
நீ இப்பொழுது முழுக முடியாய், முழுக போகிறாய்.
What should you do?
என்ன செய்ய வேண்டும்?
Lord, save me.
ஆண்டவரே இரட்சியும்.
Temptation is becoming too much for me.
இந்த சோதனையானது எனக்கு அதிகமாக வலிமையா இருக்கிறது.
I don't want to drown in this.
இதிலே நான் முழுக விரும்பவில்லை.
Lord, save me.
ஆண்டவரே இரட்சியும்.
You'll see what God does.
தேவன் உனக்கு என்ன செய்வார்
என்று பார். God will do something there to save you from that temptation.
அந்த சோதனையிலே உன்னை இரட்சிக்க முடியாக தேவன் ஏதாவது ஒன்றை செய்வார்.
Keep yourself pure.
உன்னை சுத்தமாக காத்துக்கொள்.
From today onwards.
இன்றிலிருந்து.
Put your past under the blood of Jesus.
உன்னை கடந்த கால வாழ்க்கை இயேசுவின் இரத்தத்துக்கு கீழாக வைத்துவிடு.
Say, "Lord, I confess my past to you. It's all gone."
ஆண்டவரே, என் கடந்த கால பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டீர், அதெல்லாம் போய் விட்டது.
It's cleansed in the blood of Jesus.
இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை கழுவிடும்.
From now on.
இப்பொழுதிலிருந்து.
Help me.
எனக்கு உதவி செய்.
To keep my heart pure.
என் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள உதவி செய்.
I want to keep myself pure for you.
ஆண்டவரே, உமக்கென்று என்னை சுத்தமாய் காத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
And I want to keep myself pure for the one whom I'll get married to one day.
நான் ஒரு நாளிலே யாருக்கு திருமணம் செய்யப்பட போகிறேனோ அவருக்காக நான் என்னை சுத்தமாய் காத்துக் கொள்ள போகிறேன். அவளுக்காக.
Do that because the world is an evil world.
உலகமானது தீமையான உலகமாக இருக்கிறது.
And don't listen to what your worldly friends tell you.
உன் உலக நண்பர்கள் என்ன சொல்றார் என்பதை தயவு செய்து கேட்க வேண்டாம்.
Only lead you astray.
அவர்கள் உங்களை வழிவிலக செய்து விடுவார்கள்.
And if you keep friends with such people, they will drag you down.
இப்படிப்பட்ட நண்பர்களை நீ வைத்திருந்தால் உன்னை கீழ் நோக்கி இழுத்து விடுவார்கள்.
May your life please the Lord in the days to come.
வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருப்பதாக.
And I believe God has got a great purpose for all of you in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் உங்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நான் திடமாய் நம்புகிறேன்.
He's got wonderful plans made for you.
உங்களுக்கு என்ற அற்புதமான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார்.
Because he cares for each of you individually.
ஆகவே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேவன் கவனிக்கிறார், பராமரிக்கிறார்.
He doesn't have a general plan for everybody.
எல்லாருக்கும் ஒரே பொதுவான திட்டத்தை அவர் வைத்திருக்கவில்லை.
It's a specific plan just for you.
உனக்கென்று விசேஷித்த திட்டம். தனித்துவம் வாய்ந்த திறத்தை வைத்திருக்கிறார்.
From your mother's womb he gave you certain qualities and abilities to help you to fulfill that plan.
அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாகும் முன்பே உனக்கு சில விசேஷித்த திறமைகளையும் தாளந்தங்களையும் கொடுத்திருக்கிறார்.
So I want you to go from here full of faith.
ஆகவே இங்கிருந்து நான் விசுவாசத்தோடு கூட போக போகிறேன்.
I am a precious child of God.
நான் தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளை.
The Lord will help me in every situation.
எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு உதவி செய்வார்.
He will never allow me to be tested beyond my
ஒரு காலம் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார்.
He's going to make all things work for my good.
அவர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார்.
And he will give me grace to face every situation.
எல்லா சூழ்நிலையையும் என்னுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கு அவர் தேவன் கிருபையை தருவார்.
And when I'm all alone.
நான் தனியாக இருக்கும் பொழுது.
I am tempted.
நான் சோதிக்கப்படும்
போது I say Lord save me
ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கதறுவேன்
He will stretch out his hand and save me
அவர் கரத்தை நீட்டி என்னை பிடித்து தூக்குவார்
Let's go with that faith
இந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம்
Let's pray
நாம் ஜெபிப்போம்
Heavenly Father
பரலோக பிதாவே
I pray you'll strengthen the faith of everybody here this evening.
ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் ஆண்டவரே நீ தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
We pray that they will go forth with a spirit of triumph.
ஆண்டவரே வெற்றி சிறக்கக்கூடிய ஆவியிலே இருந்து கடந்து செல்ல முடியாக நான் ஜெபிக்கிறேன்.
That they can have the joy that all their past sins have been cleansed by the blood of Jesus
Christ. அவர்களை கடந்த கால பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டது நீக்கப்பட்டு விட்டது என்கிற சந்தோஷத்திலே அவர்கள் போகட்டும் ஆண்டவரே.
I want you to say in your heart to Jesus.
இப்பொழுதே உங்கள் உள்ளத்திலே இயேசுவை பார்த்து சொல்லுங்கள்.
Lord, I am really turning from all my sins right now.
இப்பொழுதே எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து இப்பொழுதே நான் திரும்புகிறேன்.
Thank you for dying for me.
ஆண்டவரே, எனக்காக மரித்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள்.
Cleanse my past in your blood.
ஆண்டவரே, கடந்த காலத்தை உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரியும்.
Thank you for cleansing me.
என்னை சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
I want to live a new life from today.
ஆண்டவரே, இன்றிலிருந்து ஒரு புது வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன்.
Fill me with your holy spirit.
உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே.
I know you will do it.
நீர் அதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன்.
Thank you Lord.
உமக்கு நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென்.